الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وحفظ الله أما بعد سورة الكوثر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر إنرا سورة عليك الكوثر إنا أعطيناك الكوثر فصلي لربك وانحر إن شانئك هو الأبتر மூன்றே மூன்று ஆயத்துகள் கொண்ட குர்ஆனின் மிகச்சிறிய சூரா இதுதான். மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்கரா 286 ஆயத்துகள். ஆகச்சிறிய சூரா சூரத்துல் கௌசர் 3x3 ஆயத்துகள். இந்த சூரா கூடிய மேல மொத்தமாக அது அர்த்தத்தை விட சொல்லும். இன்ன அஃபைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்க وانحر ان شانئك هو الابتر நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்தோம். இன்னாக்க நாம் உமக்கு தந்தோம். அல்லாஹ் இதுலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தான் பேசுறான். இன்னாக்க நிச்சயமாக நாம் உமக்கு தந்தோம். அல் கௌசர் கௌசரை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிக்க ஆகவே உமது ரப்புக்காக நீ தொழுவீராக. வன்ஹர் மேலும் அறுப்பீராக. ஃபஸல்லி லிரப்பிக்க ஆகவே உமது ரப்புக்காக நீர் தொழுது. வன்ஹர் மேலும் அறுப்பீராக. இன்ன ஷானிஅக நிச்சயமாக உம்மை வெறுப்பவன் ஹுவல் அபுத்தர் அவன்தான் சந்ததியற்றவன். இன்ன ஷானிஅக நிச்சயமாக உம்மை வெறுப்பவன் ஹுவல் அபுத்தர் அவன்தான் சந்ததியற்றவன். மீண்டும் சொல்றேன். இன்னாக்க நிச்சயமாக நாம் உமக்கு தந்தோம். அல் கௌசர் கௌசரை தந்தோம். فصلي لربك ஆகவே உமது ரப்புக்காக நீர் தொழுது. வன்ஹர் மேலும் அறுப்பீராக. இன்ன ஷானிஅக நிச்சயமாக உம்மை வெறுப்பவன் ஹுவல் அபுத்தர் அவன்தான் சந்ததியற்றவன் ஆவான். நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்திருக்கிறோம். எனவே உமது ரப்புக்காக தொழுது மேலும் நீர் அறுப்பீராக. நிச்சயமாக உம்மை வெறுப்பவனே சந்ததியற்றவன் ஆவான். இந்த மூன்று ஆயத்துகளுக்கு இடையில ஒன்று கொண்டு தொடர்பு இல்லாதது போலதான் என்ன செய்யும் இருக்குது. இந்த மூன்று ஆயத்துகளுக்கு இடையில கௌசர கொடுத்தது தொழுங்க அருங்க, தொழுதுட்டு அருங்க, தொழுங்க நோவு புடுங்கன்றாலும் பரவாயில்லை, தொழுங்க ஜக்காத் புடுங்கன்றாலும் பரவாயில்லை, அருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது மூன்றாவது ஆயத்து என்ன? உம்மோடு உம்மை பகைத்துக் கொண்டிருப்பவன், உம்மை வெறுத்துக் கொண்டிருப்பவன் சந்ததியற்றவன். முன்னுக்கு உள்ள ரெண்டு ஆயத்துக்கும் இருக்கும் சம்பந்தம். மூன்று ஆயத்துகளும் ஒன்று ஒன்றோடு சம்பந்தம் அற்றவையாகத்தான் இருக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த சூரா குர்ஆனின் நீண்ட பெரிய சூரா சூரத்துல் பக்கரா. குர்ஆனின் ஆகச்சிறிய சூரா சூரத்துல் கௌசர். அல்லாஹ் குர்ஆன்ல உங்களால் முடியுமாக இருந்தால் குர்ஆனில் உள்ள ஒரு சூறாவையாவது கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் சொல்லி சவால் விட்டதாக தான் படித்தோமே. அல்லாஹ் குர்ஆன்ல குறைசி முஷ்ரிக்களுக்கு சவால்லாம் விட்டான் இல்லையா? குறைந்தது ஒரு சூரா முழு குர்ஆனும் கொண்டு வர முடியாவிட்டாலும் ஒரு சூறாவாவது கொண்டு வாருங்கள் என்றால் சூரத்துல் பக்கரா போன்ற ஒரு பெரிய சூறா இல்ல, குறைந்தது என்ன இப்படி ஒரு மூன்று ஆயத்தில் கௌசர் போன்ற ஒரு சூறாவையாவது என்ன செய்ய கொண்டு வாருங்க என்ற சவால்தான். இப்படியான ஒரு சூறாவையின் அளவுக்கு ஒரு சூறாவை கூட அவங்கள கொண்டு வர நெய்ய சமர்ப்பிக்க முடியாமல் போயிருக்கு. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த சூறாவினுடைய பெயர் அல் கௌசர் என்பது இந்த சூறாவிலேயே இடம்பெற்றுள்ள முதல் ஆயத்தில் இடம்பெற்றுள்ள கௌசர் அல் கௌசர் என்ற பதத்தை வைத்து வந்தது. நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்தோம் என்ற அல் கௌசர் என்பதே சூரத்துல் கௌசர் என்ற பெயர் வருவதற்கு காரணம். இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்றும் ஒரு கருத்து சொல்லப்பட்டுள்ளது, மதீனாவில் இறங்கியது என்றும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபிகள் ரெண்டு வாராக கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்றும் ஒரு சாரார் சஹாபிகள் சொல்பவர்கள் இருக்கிறார்கள், மதீனாவில் இறங்கியதாகவும் சஹாபிகளிலேயே இன்னும் ஒரு சாரார் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய கருத்துக்கும் நியாயம் இருக்கு. இந்த சூரா மூணாவது ஆயத்திற்கு இன்னஷானி அக்க ஹுவல் அபுத்தர், நிச்சயமாக உம்மை வெறுப்பவன், இது ஆஸ் இப்னு வாயில் என்பவன், ஆஸ் இப்னு வாயில் என்பவனை குறிப்பதாக அல்லது அபூஜஹலை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஆஸ் இப்னு வாயில், ஆஸ் இப்னு வாயில், உம்மை வெறுப்பவன் தான் அவன் யார்? ஆஸ் இப்னு வாயில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன், அந்த மகன் யார் என்பதும் தரத்தில் கருத்து வித்தியாசம் இருக்குது. பாசிமா அல்லது அப்துல்லாஹுவா அல்லது இப்ராஹிமா, ஏதோ ஒரு மகன் வஃபாத்தான நேரத்தில் ஆஸ் இப்னு வாயில் சொன்னான், முஹம்மத் ஆண் சந்ததி அற்றவர் என்று, முஹம்மத் ஆண் சந்ததி அற்றவர் என்று சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதுக்கு பதில் சொல்வதாகத்தான், உம்மை எவன் வெறுக்கிறானோ, உம்மை வெறுப்பவன் இருக்கிறான் இல்லையா, அவன் தான் நிச்சயமாக சந்ததியற்றவன் என்று நாங்கள் படித்தோமே. முன்னைய நபிமார்களுக்கு அவர்களை பற்றி எவரும் எதுவும் சொன்னால் இல்லாதது பொல்லாதது, அவர்களே அவர்களுக்கு பதில் சொல்வதை பொறுப்பேற்றிருந்தார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவராவது எதுவும் சொன்னால் உடனுக்குடன் பதில் சொல்வதை யார் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பொறுப்பேற்றிருந்தான். அப்படியான ஒரு இடம் தான் இதுவும். அவன் சொன்னால் ஆண் சந்ததி அற்றவர் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பிறந்த மூன்று ஆம்பளை பிள்ளைகளுமே என்ன, சின்ன வயசுலேயே வஃபாத். எஞ்சினது யாரு தான்? பெண்கள் மட்டும்தான். பொதுவாக ஒருவருடைய பரம்பரை நிலைத்திருக்கணும் என்றால் ஆண் வாரிசுகளை கொண்டுதான் நிலைத்திருக்கும். பெண் வாரிசுகள் வந்து பேசப்படுறது இல்லை. விளங்குது என்ன? பெண் வாரிசுகள் பேசப்படுறது இல்ல, ஆண் வாரிசுகள் தான் என்ன செய்யப்படுவாங்க, பேசப்படுவாங்க. மகன் 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 அப்படித்தான் என்ன செய்யும் பொதுவாக புழக்கத்தில் இருக்குது. பெண் வாரிசுகள் பேசப்பட அந்த உள்ள பிரச்சனை அது. அப்ப ஏனென்றால் ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்நாளுடைய மகள் இந்நாள் சொல்றது இல்லையே, யாருக்குத்தான் சேர்க்கணும்? அவள கணவனுக்கு அல்ல, வாப்பாவுக்கு. இன்னானின் மகள் இன்னாள், இன்னானின் இன்னால் என்று சொல்லி பொம்பளை ஒன்று சொல்றது இல்லை, வாப்பாவைத்தான் சொல்றது. விளங்குது என்ன? எனவே ஆண் வாரி சொல்றது இல்லைன்றால் இவருடைய பெயர் என்ன செஞ்சிருமான இருந்து இவருடைய பிள்ளை இவருடைய பெண்குல பிள்ளைகளுக்கு ஆண் வாரிசு பிறந்தாலும் மருமகனுடைய பக்கம் தான் என்ன செய்யும் அது. விளங்குதா என்ன? அதைத்தான் இவன் சொன்னான், இவருக்கு போயும் போயும் பிறந்த மூணு என்ன செஞ்சது போயிட்டு இவருக்கு சந்ததி இல்லைன்னு சொன்னான். சந்ததியில எந்த சந்ததி இல்லை, ஆண் வாரிசு இல்லை. எனவே இவரை பற்றி எதிர்காலத்தில் எவரும் பேச மாட்டாங்க என்று சொன்னான். அல்லாஹால நபி அவர்களுடைய பெயர் சொல்லப்படுவதை பொறுப்பேற்றிருக்கிறார். உலகத்தில் இறுதி நாள் வரைக்கும் நபி அவர்களுடைய பெயர் பேசப்படுவது அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். லக திக்ரத், உமது பிரஸ்தாபத்தை நாம் உமக்காக உயர்த்தி வைத்திருக்கிறோம். உமது பிரஸ்தாபத்தை நாம் உமக்காக உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். நபி அவர்களுடைய பிரஸ்தாபம் மனிதர்கள் மத்தியில இருந்து கொண்டே இருக்கும். சரிதானே? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே ஒரு கவிதையில, அகர்ரு அலைஹி லின்நுபுவத்தி காத்தமு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நுபுவத்தின் முத்திரை இருக்கிறது, அது தெளிவாக காட்சியளித்துக் கொண்டிருக்குது, இலங்கிக் கொண்டிருக்குது. وَضَمَّ الْإِلَٰهُ اسْمَ النَّبِيِّ إِلَى اسْمِهِ إِذَا قَالَ فِي الْخَمْسِ الْمُؤَذِّنُ أَشْهَدُ أَيْوَيْلَيْهِ الْمُؤَذِّنُ أَشْهَدُ என்று சொன்னால் அல்லாஹ் தன் பெயருடன் நபியின் பெயரையும் இணைத்துக் கொண்டுள்ளார். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி மட்டும் முடித்துக் கொள்வதில்லை, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். எனவேதான் ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஐவேளைகளில் முஅத்தின், ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் சொல்லுவார், யாதான் அஷ்ஹது என்று சொல்லும் போது அல்லாஹ் தன் பெயருடன் நபியின் பெயரையும் இணைத்துக் கொண்டுள்ளார். எனவே நபியினுடைய பிரஸ்தாபம் உலக நாள் முடியும் வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு நேரமாவது சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும். அது தவிர தொழுகையில் அத்தகையாத்தில் அங்கே அவங்களோட பெயரை செஞ்சு கொண்டிருப்போம், நாங்கள் சொல்லிக் கொண்டுத்தான் இருப்போம். பிறகு இப்படி ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறது போல, உண்மையிலேயே மௌத்தா போனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் சந்ததி இல்லாமல் மௌத்தானாலும் கூட ஆண் சந்ததியோடு மௌத்தானவரின் பிரஸ்தாபம் பாதுகாக்கப்படுவதை விட அல்லாஹு தஆலா ஆண் சந்ததி இல்லாமல் வஃபாத்தான ஒருவருடைய பிரஸ்தாபத்தை உலகத்தில் பதினோரு குதிரத் அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு கராமத், ஒரு கண்ணியம். எனவே அவன் ஆண் சந்ததியோடு இருக்கலாம் ஆசுபுனு வாயில், அவனை பற்றி மக்கள் பேசுவார்கள் என்றால் தூற்றுவதற்காக என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அவன் ஆண் சந்ததி இருந்தும் ஆண் சந்ததி இல்லாதவன், இன்னசானிக்க, நிச்சயமாக உண்மை வெறுப்பவன், அபுத்தர், அவன் தான் சந்ததியற்றவன். அதனுடைய அர்த்தம் என்னென்றால் அவனுக்கு சந்ததி இல்லை என்பதில் ஆண் சந்ததி இருக்குது. ஆசுனுடைய மகனெல்லாம் என்ன செஞ்சான், ரபியோட இருந்தாங்களே, எகிப்து பேச்சு வெற்றி கொண்டாங்களே, அம்துபுனு ஆஸ் ரபியாகுவார், யாருடைய மகன், ஆசுபுனு வாயில மகன் தான். அப்ப ஆசுபுனு வாயிலுக்கு ஆண் சந்ததி இருக்குது, இருந்தும் மகன் பேசப்படுற அளவுக்கு, மகன் மகன் பேசப்படுற அளவுக்கு ஆஸ் பேசப்படுற அளவாத்தா இல்ல, ஆண் சந்ததி இருந்தும் அல்லாஹ் என்ன சொன்னான், அவனுக்கு சந்ததியற்றவன், ஏனென்றால் அவனை பிரஸ்தாபிக்கிறதுக்கு யாரும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் சந்ததி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரஸ்தாபிக்கும். நான் என்ன சொல்லுவார் என்றால், இது நடந்தது மக்காவில், எங்க நடந்துச்சு இந்த பிரச்சனை, இந்த விவகாரம் மக்காவில். எனவே இந்த சூரா எங்க தான் இறங்கி இருக்க வேண்டும், மக்காவில் தான் இறங்கி இருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் இந்த மூன்றாவது ஆயத்தை ஆதாரமாக கொண்டு சொல்கின்றனர். அதே சமயத்தில் மதீனாவில் தான் இறங்கியது என்று சொல்பவர்கள் இரண்டாவது ஆயத்தை ஆதாரமாக கொண்டு சொல்றாங்க, உமது ரப்புக்காக நீர் தொழுது ஒன்ஹர், மேலும் அறுத்தீராக என்ற அறுத்தல் என்பது எங்க வச்சுதான் சொல்லப்பட்டுச்சு, மதீனாவில் அறுவை, உபஹியா, அகீகா, இப்படியான அறுவை எல்லாம் எங்க வச்சுதான் சட்டமாகப்பட்டுச்சு, மதீனாவில். ஆகவே இந்த சூரா எங்கதான் இறங்கி இருக்கணும், பெரிய சூரா ஒன்று இல்லை, ஆயத்துகளை பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்கறதுக்கு அந்த மாதிரியான கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. சிறிய சூரா மூன்றே மூன்று ஆயத் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை விளக்கப்படுத்தினாங்க, அல்லாஹ் எனக்கு கௌசரை தந்திருக்கிறான் என்று விளக்கப்படுத்தும் போது அதை அறிவிக்கிறவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு நஹர் ஆறு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி போட்டு இந்த சூராவை ஓதி காட்டினாங்க. இந்த சம்பவத்தை அறிவிப்பவர் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களோடு இணைந்தது எங்க வயசு? மதீனாவுல. உங்களுக்கு தெரியுதானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து 10 வயதுல உள்ள அந்த சிறுவரை நபி அவர்களிடத்துல கொடுத்து, ஹுவைபி உங்களுடைய ஒரு சின்ன ஊழியராக சேவகனாக வைத்துக்கோங்க என்று சொல்லிட்டு போனாங்களே, சொல்லிட்டு இவருக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 துவாக்கள் செஞ்சாங்க. அல்லாஹும்மா பாரிக் ஃபீ மாலிஹி வ வலதிஹி, அவருடைய சொத்திலும் பிள்ளைகளிலும் பரக்கத் செய்வாயாக. வாஸில் உம்ரஹு, அவரின் ஆயுரை நீட்டி கொடுப்பாயாக. வஃஃபிர் தம்பஹு, அவர் பாவத்தை மன்னிப்பாயாக என்று உடனடியாக அந்த தாய்க்கு முனுக்கு துவா செஞ்சாங்களே. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருடம் நபி அவர்களோடு மதீனாவில் இருந்தாங்க. சொன்னாங்களே கடை என்ன, நபி அவருடைய துவாவுல 3 நான் அடைஞ்சேன். ஒன்று என்ன, என்னுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்தான். மதீனாவுல வருடத்துக்கு ஒரு முறைத்தான் பெரித்த மரங்கள் காய்க்கும். என் தோட்டத்து மரங்கள் மாத்திரம் மதீனாவுல 2 தடவை வருஷத்துக்கு காய்க்கும். ஒன்று கொண்டுதானே அல்லாஹ் டபுளா கொடுத்தான். எனது பிள்ளைகள்ல பரக்கத் செய்தாங்க. என்னுடைய பிள்ளைகள் 98 பேரை நானே என் கையால் அடக்கம் செய்திருக்கிறேன். அப்படின்னா சொந்த பிள்ளைகள் அல்ல, எல்லாம் நிறைய சந்ததிகளை அல்லாஹ் கொடுத்தான். அதுல உயிரோடு உள்ளதே தெரிஞ்சிருக்கும். அப்போ 98 பிள்ளைகளை நானே என்ன செஞ்சிருக்கிறேன். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இன்னொரு துவா அல்லாஹ் கொடுத்தானே நபி அவருடைய வாயால, அவருடைய ஆயிரை நீப்பி கொடுப்பாயா. சஹாபிகளின் இறுதி பகுதி ஆக வெகு சொற்பம் பேர் எங்கிருந்த காலத்தில் மூத்தானவங்க தான் ஹபரத்தன சுலபியம். அதாவது சஹாபிகளுடைய காலம் முடிவடைகிற இறுதி கால பதவிக்குமே 3-4 பேர் எஞ்சிருப்பாங்களே. அப்படியான நேரத்தில் வஃபாத்தான, இறுதியாக வஃபாத்தான சஹாபிகளில் ஒருவர் தான் ஹபரத்தன சுலபியம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈ, அவர்கள் 7 சஹாபிகளை சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்குது. அதில் 70 ஒருவர் தான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, என்ன அல்லாஹ் எனக்கு பிள்ளைகளிலும் பரக்கத் செய்தான், எனது ஆயுளையும் அல்லாஹ் நீட்டி கொடுத்தான். எப்படி பரக்கத் செய்தான் என் ஆயுள்ல நீட்டி கொடுத்தான் என்றால், எனக்கு உலக வாழ்க்கை போதும் என்ற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன். இப்போ எனக்கு உலக வாழ்க்கை போதும் என்ற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அர்ஜுன் ராபியா, 4வதை ஆதரவு வைக்கிறேன். அது என்ன, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக கேட்டாங்களே, அது எனக்கு தெரியாதே, கிடைக்கும் என்ற ஆதரவோடு நான் இருக்கிறேன். சோ 4 விஷயங்களுக்கு துவா செஞ்சாங்க. அப்ப இது என்னென்றால், ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதுவும் அறிவித்தால் அது எங்க உள்ளதுதான், மதீனாவில் உள்ளதுதான். எனவே கௌசர் என்றால் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த சூராவையும் ஓதி காட்டிய நிகழ்வை எல்லாம் அறிவிப்பது யாருதான், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பல வகையான அறிவிப்பு இருக்குது, இங்க படிப்பீங்க. இப்ப ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில ஹிஜ்ரத்துக்கு முன்னால எந்த சம்பந்தமும் தெரியாது. எனவே இந்த கௌசரை பற்றிய, இந்த சூராவை பற்றிய விளக்கமாக அமையக்கூடிய நபி அவர்களுடைய வர்ணனைய அறிவிப்பது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவாக இருந்தால், 2வது ஆயத்தின் இறுதி பாதி ஒன்ஹர் உமது ரப்புக்காக நீர் அறுப்பீராக என்றால், அறுவை சம்பந்தமானது ஒழுங்குபடுத்தப்பட்டது மக்காவில் அல்ல மதீனாவில் என்றிருந்தால், எந்த சூரா எங்கதான் இருந்திருக்கணும், மதீனாவில் என்றுதான் இருக்கணும். ஆகவே பெரும்பாலும் எங்களுக்கு மனசுக்கு படுவது எங்கதான் இருந்திருக்கணும், மதீனாவில் என்றால் எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது. இது சில வேளை அல்லாஹாலா உடனுக்குடன் பதில் சொல்லாமல் பிந்தியும் செஞ்சிருக்கலாம், இந்த பதில சொல்லிருக்க வாய்ப்பும் இருக்குது என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் இந்த 3வது ஆயத்து மட்டுமே இருந்திருக்கணும் மக்காவில், முந்தைய ஆயத்துக்கள் 2 எங்க பிறகு மதீனாவில் இருந்திருக்கணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலமோ போல என்ன செய்திருக்கலாம் சொல்லியிருக்கலாம் என்ற முடிவுக்கு வரலாம். இது மதீனாவும் இறங்கியதாகவும் சொல்லலாம், மக்காவில் இறங்கியதாகவும் சொல்லலாம். தெளிவு நினைக்கிறேன். இந்த சூராவில் முதல் ஆயத்தில் உமக்கு நிச்சயமாக நாம் கௌசரை தந்திருக்கிறோம், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்திருக்கிறோம். இந்த கௌசர் என்றால் சுவர்க்கத்தில் உள்ள இதன் ஹவுபுல் கௌசர் சொல்லுவோமே, கௌசர் தடாகம். தடாகம் என்பது மீது ஒரு ஆறு, இது நான் நினைக்கக்கூடிய சின்ன டேங்க் ஒன்னு இல்லை, நீச்சல் தடாகம் மாதிரி ஒரு சின்ன இது ஒன்று. அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்களின் எண்ணிக்கையை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கைன்னு சொன்னாங்க. அப்ப அந்த தடாகத்தினுடைய அளவு, அதனுடைய கொள்ளளவு எல்லாம் நாங்க இனி யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. தடாகம் எங்களுக்கு சிறுசத்தன விளங்குறது, 50 x 50, 100 x 80 இப்படி அல்ல. அந்த தடாகத்தினுடைய அளவை புரிவதா இருந்தால் அதுல அள்ளுவதற்கு வைக்கப்பட்டுள்ள பாத்திரங்களின் எண்ணிக்கை வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எத்தனை இருக்கும்? அப்ப அப்படியான ஒரு பெரிய தடாகம், அது ஒரு ஆறு. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அறிவிப்பு ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. மஸ்ஜிதுல நாம் நமக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருந்தாங்க. மஸ்ஜிதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மத்தியில் இருந்து கொண்டிருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் சிறு தூக்கம் தூங்கிட்டாங்க. மஸ்ஜிதுல இருந்து எங்களோட இருக்கும் போதே அப்படின்னா சிறு தூக்கம் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு பிறகு தலைய புன்முறுவல் பூத்தவராக உயர்த்தினாங்க. அப்படி சாஞ்சிருந்தவன் என்ன செஞ்சிருப்பாங்க, சிரிச்சுக்கொண்டே புன்முறுவல் இட்டுக்கொண்டே என்ன செஞ்சாங்க, தலைய உயர்த்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எது உங்களை சிரிக்க வைத்தது என்று கேட்டோம். அப்படின்னா என்ன, ஏன் நீங்க சிரிப்பீங்கன்னு அர்த்தம் தான். அல்லாஹ்வுடைய தூதரே, எது உங்களை சிரிக்க செய்தது என்று கேட்டோம். சற்று முன்னர் எனக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டது, நபி அவர்களுடைய பதில், சற்று முன்னர் எனக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டது என்று சொல்லிட்டு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அஃதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அபுத்தர்னு ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டு கேட்டாங்க, கௌசர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. கௌசர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். அல்லாஹும் அவருடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்று நாம் சொன்னோம். எனது ரப்பு எனக்கு வாக்களித்த ஆறு, அது எனது ரப்பு எனக்கு வாக்களித்த ஆறு. அல்லாஹ் வாக்களித்துட்டா தானே, நிச்சயமாக நாம் உமக்கு தந்துட்டோம். அது ரப் எனக்கு வாக்களித்த ஒரு ஆறு, அநேக நன்மை, நிறைய நன்மை அதில் இருக்கிறது, நிறைய நன்மை அதில் இருக்கிறது. அது ஒரு தடாகம், ஒரு ஹவு, அது ஒரு தடாகம். மறுமையில் எனது உம்மத்தினர் அதற்கு வருவர், மறுமையில் எனது உம்மத்தினர் அதற்கு வருவர். அதன் பாத்திரங்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. அதன் பாத்திரங்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. அந்த தடாகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீலாகலமாக சொல்வதற்கு பதிலாகத்தான் இதை சொல்வதாக இருக்கலாம். அதன் பாத்திரங்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கை. அவர்களில் ஒரு அடியான் கலட்டி எடுக்கப்படுவான். அவர்களிலிருந்து ஒரு அடியான் கலட்டி எடுக்கப்படுவான். அவர்களிலிருந்துன்னா இவர்களிலிருந்து எனது உம்மத்தினருக்கு வருவார் என்று சொன்னாங்களே, எனது உம்மத்திலிருந்து ஒரு அடியான் கலட்டி எடுக்கப்படுவான். அதாவது அவர்கள் வரும் போது இவனும் என்ன செய்வான், சேர்ந்து வருவான். ஆனால் மனக்கலந்து செய்வாங்க, அவனை கலட்டி அப்புறப்படுத்திடுவான், அப்புறப்படுத்தப்படுவான். சரியாக நேரடி அர்த்தம் அப்படியே பிடித்து வேறு ஆக்கப்பட்டு கலட்டி எடுக்கப்படுவான். அவன் எனது உம்மத்தை, எனது ரப்பே, அவன் எனது உம்மத்தை சேர்ந்தவன் தானே என்று நான் சொல்வேன். எனது ரப்பே, அவன் எனது உம்மத்தை சேர்ந்தவன் தானே என்று சொல்வான். உமக்கு பின் அவன் புதிதாக உருவாக்கியதை நீர் அறிய மாட்டீர் என்று ரப்பு சொல்வான். உமக்கு பின் அவன் புதிதாக உருவாக்கியதை நீர் அறிய மாட்டீர் என்று அவன்டா யாரு, ரப்பு சொல்வான். ஏன்னா ரப்பிடத்தில் தான் நபி அவன் இது சொல்லுவாங்க. இது அல்லாஹ் சொல்லுவான், அந்த அடியான் குறித்த அடியான், உமக்கு பின் அவன் புதிதாக உருவாக்கியதை. நான் விஜயத்தை பத்தி எல்லாம் படிச்சுட்டோம் நியாயமா, புதிதாக உருவாக்குனாங்க, விஜயத்து உருவாக்குனான் அவன். என்ன உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் இந்த முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் இப்படி விஜயத் செஞ்சான். அதனால உங்களுடைய ஹவுபு கௌசருக்கு வருவதற்கு அவன் தகுதி அற்றவன் என்றவன். இந்த ஹதீஸின் படி இது அறிவிப்பவர் ஹபரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. ஹதீஸின் படி பாருங்க, தூங்கி இருந்தாங்க, லேசா தூங்கினாங்க, சிரித்து கொண்டு தலைய உயர்த்தினாங்க. சிரித்ததற்கான காரணத்தை கேட்ட போது என்ன சொன்னாங்க, சற்று முன்னர் எனக்கு ஒரு சூரா இறக்கப்பட்டுச்சு என்று சொல்லிப்பட்டு சொல்றாங்க. இதன்படி பார்த்தால் இந்த சூராவின் மூணாவது ஆயத்தும் கூடவே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் சில பேர முன்னர் இறங்கியதை பின்னர் சேர்த்து நபியவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கட்டளைப்படி முன்னைய ஆயத்தொன்று என்ன செஞ்சிருக்கலாம், சேர்த்தும் சம்பூர்ணமாக ஓதியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு மாதிரியும் நான் கருத்து வைத்துக் கொள்ளலாம். ஆகவே சொல்லி போட்டு இதை ஓதுனதுனால, இதை அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறதுனால எதுக்குத்தான் இது பொருந்தது, மதீனாவுக்கு தான் இது மிகவும் பொருந்தது. எனவே இந்த சூரா இறங்கியது சந்தர்ப்பம் எங்களுக்கு விளங்குது. இந்த ஹதீஸின் படி மஸ்ஜிதில் லேசா சாயிறது தடுக்கப்பட்டது அல்ல என்பது விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் தூங்குவது தடை செய்யப்பட்டதாக இருந்தால் செஞ்சிருப்பாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க, விளங்குது. அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமான அல்லது நன்மாராயம் சொல்லப்படக்கூடிய நிலையில ஒரு மனிதன் சிரிப்பது நல்லது என்பது விளங்குது. இல்லன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பதற்கு காரணம் இல்லை. என்ன காரணம், அல்லாஹ் தஆலா வாக்களித்த ஒன்றென செய்து இந்த இடத்துல சொல்லப்படுவது அதான் ஆறு. அதே நேரத்தில் இதுக்கு இந்த ஹவுபுல் கௌசருக்கு தனது உம்மத்தினர் எல்லோருக்கும் என்ன இல்ல, அதனுடைய ஆழம் அகலம் எல்லாம் நாம சொல்றதுக்கு முடியாது. குறைஞ்சபட்சம் புரிவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கலாம், அதனுடைய பாத்திரங்கள் வானில் உள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கைக்கு சொல்லிருக்கலாம். பிதாத் கொள்ளாதது நபி அவர்களுடைய ஹவுபுல் கௌசருக்கு போவதற்கும் அது என்னவா இருக்கும், தடையாக இருக்கும். இது இந்த சூரா சம்பந்தமாக வந்த ஒரு அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிம்ல பதிவா இருக்கு. இன்னும் ஒரு அறிவிப்பு இருக்குது முஸ்னது அஹ்மதுல, முஸ்னது அஹ்மதுல அதுவும் ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு தான். ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு இன்னா அஃதைனாகல் கௌசர் என்பது ஓதினாங்க. நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர், கௌசர் என்றால் என்ன, முதலாவது எங்களுடைய விளக்கத்தின் படி ஆறு, நிச்சயமாக நாம் உமக்கு ஆறை தந்திருக்கிறோம். ஓதி போட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, எனக்கு கௌசர் கொடுக்கப்பட்டுள்ளது. யார் சொன்னதை சொல்றாங்க, ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு. எனக்கு கௌசர் கொடுக்கப்பட்டுள்ளது, அது ஓடுகின்ற ஒரு ஆறு, அது ஓடுகின்ற ஒரு ஆறு, அதன் இரு மரங்குகளும், இரு ஓரங்கள் இல்லையா, இரண்டு ஓரங்களும் அரு ஓரங்கள கரைகள் சொல்லாமே இரண்டு மருங்குகளும் முத்து டோம்கள், டோம் சொல்ல குப்பாண்டோம், அதாவது பள்ளி உள்ள பெருசா இருக்கும், கோபுரம் இல்ல கோபுரம் நேரா போகும் மினாரா பெருசா இப்படி அகாலமா பெருசாகி டோம்டுவாங்க டிஓஎம்இ டோம், அத கூட குப்பாண்டுவாங்க குப்பா டோம், இந்த பெரிய பல்லு இருக்கும் மினாரா என்பது இது நீளமா பேத்து இங்கே ஒரு லைட்டோ என்ன சரி வந்திருக்கோம் விளங்கு மினாரான்றது, இதுதான் மினாரா. குப்பான்றது நல்ல இப்படி பெருசா இருக்கும், வட்டை வடிவமா இருந்து வட்டை வடிவமா இருந்து பிப்போம் விளங்குதான், இதுதான் மினாரான்றது. இந்த குப்பான்றது மினாரான்றது பெருசா போகும், பெருசா பேசி பழையுலாயிலே பிரிச்சிருப்பான் டவர், மினாரான்றது தமிழ்ல என்ன சொல்லலாம் இந்த இங்கிலீஷ்ல டவர் விளங்குதா, கோபுரம் டோமுக்கு என்ன சொல்றது பாருங்க தமிழ்ல சரியா, அதில் இரண்டு மருந்துகளும் முத்து டோம்களாக இருக்கும், அதாவது முத்துக்கள் பெரும் பெரும் முத்துக்களாக என்ன செய்யும் இருக்கும், ஒவ்வொரு ஒவ்வொரு முத்தும் எப்படி இருக்கும் பெரும் பெரும் டோமா இருக்கும். நான் அதன் மண்ணில் என் கையை போட்டேன், அப்ப இது எங்க நடந்தது, மேராஜில நடந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனது காட்டவும் படித்தேன், நான் என் கையை அதன் மண்ணில் போட்டேன் அப்படின்னா ஆத்திர மண்ணில் என்ன செஞ்சிருக்கிறாங்க கையை போட்டிருக்கிறான், அது நறுமணம் கமலும் கஸ்தூரியாக இருந்தது, அப்ப அதுல மண் என்ன செஞ்சிருக்கு கஸ்தூரி மனம் வீசிக்கொண்டிருக்கு. அதன் கல் முத்தாக இருந்தது, ஆற்றில வந்து இந்த மண்ணல் பொடி பொடி கல் இருக்குதானே அந்த கல் என்னவா இருந்துச்சு பொடிக்கல், அதன் பொடிக்கல் முத்தாக இருந்தது. இது முஸ்னது அஹ்மதில் இருக்குது, ஹபரத்தன தொகை எவ்வளவு அப்படி அறிவிப்போம். இதே மாதிரியான அறிவிப்பு வேறு அறிவிப்புகளையும் இருக்குது, ஹதரத் அஸ்லம் உபயோகமுடைய அறிவிப்பாக பல இடங்களில் வந்திருக்குது. இன்னும் ஒரு அறிவிப்பு இருக்குது, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹுமாவுடைய அறிவிப்பு, முஸ்னது அஹ்மதுல தான் அதுவும் பதிவாக இருக்குது. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹுமாவின் அறிவிப்பு. கௌசர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, கௌசர் என்பது சுவனத்தில் உள்ள ஒரு நதியாகும், கௌசர் என்பது சுவனத்தில் உள்ள ஒரு நதியாகும். இதன்படி என்னவாகுது, இந்த கௌசர் என்பது எதுக்குல இருக்குது சுவர்க்கத்தில் இருக்குது, சுவனத்தில் உள்ள ஒரு நதியாகும், அதன் ஓரங்கள் தங்கத்தினாலானவை, ஓரங்கள் தங்கத்தினாலானவை, அதன் ஓரத்தில் என்ன இருந்துச்சு, இப்போ ஏற்கனவே படித்த அறிவிப்பின் படி முத்து டோம்கள் இருந்துச்சு, அதன் ஓரங்கள் என்னால இருக்குது தங்கத்தால் இருக்குது, ஓரத்தில் இருக்கிற சாமான் தான் முத்து டோம்கள், அதன் ஓரம் தங்கம். நீர் முத்தின் மீது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப முந்தின அறிவிப்புல வந்து நான் கையை போட்டு பார்த்தேன், அதுல இந்த வாசம், அதன் பொடிக்கல் எதுவாக இருந்தது? முத்தாக இருந்தது. அப்ப அதன் நீர் முத்தின் மீது ஓடுகின்றதுன்னு சொன்னால் கீழே இருக்கிற ஆத்து பொடிக்கல்லாம் எப்படி இருக்குது? முத்தா இருக்குது, கரெக்டா? அதன் அது முத்தின் மீது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் நீர் பாலை விட வெண்மையானது. அதன் நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிப்பானது. அதன் நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிப்பானது. இதெல்லாம் முதலாவது ஆயத்துக்குரிய விளக்கம். உங்களுக்கு நான் கௌசரை தந்தேன் என்றால், கௌசர் என்றால் என்ன? ஆறு. அது ஒரு தடாகம் என்று சொல்லப்பட்டாலும் ஒரு பெரும் ஆறு, ஒரு பெரும் ஆறு. ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருசியான சம்பவம் உண்டு, சுவாரஸ்யமான சம்பவம். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு பார்க்க போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அறிவிப்பு இருக்குது ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு பார்க்க போனதாக, இன்னும் ஒரு அறிவிப்பு இருக்குது ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அவருடைய மகள் கபீசாவை பார்க்க போனதாக. ஏன்னா எல்லாம் சொந்தம் தானே, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு தன் தந்தையோட சகோதரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அறிவிப்பின்படி ஹம்சாவை பார்க்க போனாங்க ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப இது உஹதுக்கு முன்னாலே நடந்திருக்குது. என்ன, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு மூன்றாம் ஆண்டு உஹதுல என்ன செஞ்சிட்டாங்க? ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ உஹதுக்கு முன்னால நடந்திருக்குன்னு சொன்னா இந்த சூரா எதுக்கு முந்தைய இறங்கி இருக்குது? மதீனாவிலும் உஹதுக்கு முன்னால இறங்கி இருக்கு. அப்போ மதீனாவினுடைய ஆரம்ப கால பகுதி இறங்கி ஒரு சூறாவாக இருந்தாங்க சொன்னாங்க. ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு சந்திக்க போனதாக இருந்தார். இன்னும் ஒரு அறிவிப்பின்படி ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுடைய மகள் கபீசா ரழியல்லாஹு அன்ஹாவை சந்திக்க போனதாக இருக்குது. சரிதானே? அதன்படியும் உஹதுக்கு முன்னுக்குத்தான் இருக்கணும் என்றால் பின்னத்துவார சம்பவத்தின்படி அப்படித்தான் இருக்குது. உஹதுக்கு முன்னுக்கு தான் இருக்கு. ஹம்சாவை பார்க்க போயிருந்தாலும் உஹதுக்கு முன்னுக்குத்தான் இறங்கி இருக்கணும். மகளை பார்க்க போயிருந்தாலும் உஹதுக்கு முன்னுக்கு தான் இறங்கி இருக்கணும் என்றால் அங்க போய் பார்த்தால் அவங்க இல்ல, யார் இல்ல? ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு இல்ல. மனைவியிடம், அவங்க மனைவியிடம் கேட்டாங்க, சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியே சற்று முன்னர் தான் வெளியே போனார், உங்களை நாடித்தான் வந்தார். அதாவது எங்க போறார்? உங்களை சந்திக்கத்தான் போறார். பனு நஜ்ஜார் கடை தெருவில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் உங்களை தவறி பேசிப்பார். நீங்க ஒரு பக்கத்துல வந்திருப்பீங்க, அவர் என்ன செஞ்சிருப்பார்? ஒரு பக்கத்துல பனு நஜ்ஜார் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர், தந்தையின் சகோதரர் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. இவர்கள் எல்லாருடையும் கோத்திரம் வந்து நஜ்ஜார் கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பனு நஜ்ஜார் கோத்திரம், கோத்திரத்தில் பல கோத்திரங்கள் இதுவும் உண்டு. நஜ்ஜார் கோத்திரம் வாழக்கூடிய அவர்களுடைய கடை தெருவில் ஏதோ ஒரு இடத்துல உங்களை அவர் தவறித்தார். நடி போற வழியும் வார வழியும் ஒன்றா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? ரெண்டு பேரும் போற வழி ஒன்றா இருந்தா, வார வழியும் ஒன்றா இருந்தா சந்திச்சிருக்கலாம். சொல்லி கொடுத்த நாங்க உள்ளுக்கு வரமாட்டீங்களா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம் தானே, ரத்த உறவு, உள்ளுக்கே போனாங்க. அவங்க ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க, அந்த சாப்பாடு அவங்க தேன் அதெல்லாம் கலந்த ஒரு சாப்பாடு. அதுக்கு நாங்க பேர் சொல்ல தெரியாது எங்களுக்கு, அரபு மொழியில ஷீஸ்ன்றுவாங்க, தேன் எல்லாம் கலந்த ஒரு சாப்பாடு, அவர்கிட்ட ஒரு பலபலியமான சாப்பாடு. அந்த சாப்பாடை கொடுத்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. இப்ப அந்த பெண் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் வாழ்த்துறேன், உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப வாழ்த்து தெரிவிக்கிறேன், உங்களை வந்து வாழ்க்க வேண்டும் என்று நான் விரும்பிக் கொண்டிருந்த வேளையில் தான் நீங்க வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நான் நீங்க வந்து வாழ்த்து பெறணும் என்பதில்லை, நான் வந்து உங்களை வாழ்த்தோணும் என்று இருக்கிற நிலையில தான் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இப்போ வந்திருக்கிறீங்க, அதனால வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். அபு உமாரா, அபு உமாரா என்பது ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹுவுடைய புனைப்பெயர். அபு உமாரா என்பது ஹம்சா ரதியல்லாஹுடைய புனைப்பெயர். உங்களுக்கு கௌசர் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய அல்லது அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆறு சுவனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதாக அபு உமாரா எனக்கு தகவல் தந்தார். உங்களுக்கு கௌசர் என்ற பெயருள்ள ஒரு ஆறு சுவனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதாக அபு உமாரா எனக்கு தகவல் தந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் இப்படி ஒரு ஆறு கொடுத்திருக்கிறான் என்பதை தங்களது கணவன் சொன்ன போது அவளுக்கு என்ன ஆசை வந்திருக்கு என்றால், இந்த நபி அவர்களுக்கு கிடைத்த சன்மானத்துக்காக நபி அவர்களை போயிட்டு என்ன செய்யணும், வாழ்த்துட்டு வரணும். அப்ப இது ஒரு ஆதாரம் என்றா, ஒரு மனிதருக்கு உலகத்திலேயோ எங்கேயோ மரமேலேயோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது கிடைச்சிட்டு இருந்திருந்தால் அவரை வாழ்த்துறது என்ன ஆகும். இல்லை என்று இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருப்பாங்க, ஜெரத்திலேயே கூடாதம்மாறு தடுத்து இருப்பாங்க. நாங்க படித்தமே புள்ள கிடைச்சா வாழ்த்துறது, ஒரு மனிதருக்கு ஒரு நல்லது கிடைத்தால் அதை நாங்க என்ன செய்யறது, அது இம்மையா இருக்கலாம் மறுமையா இருக்கலாம், வாழ்த்துறது என்பது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கீகரித்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆமாம் என்று சொல்லி போட்டு, அதன் நிலம், அதன் நிலம் தான் தரை, அது நிலம் தான் தரை, மாணிக்கத்தல் மாணிக்கம் பவளம் முத்து என்று சொன்னான். அதன் தரை, அதன் நிலம் மாணிக்கமும் பவளமும் முத்தும் என்று சொன்னான். இந்த அறிவிப்பின் படி ரெண்டு கூடுது, இதுவரைக்கும் வந்தது முத்து மட்டும், இது மாணிக்கமும் பவளமும் கலந்திருக்கு. இது தபரானில பதிவாக இருக்குது. அறிவிக்கிறது உஸாமத்து பின் ஜைத் ரழியல்லாஹு அன்ஹு. உஸாமத்து பின் ஜைத் ரழியல்லாஹு அன்ஹு. இதன்படி பார்த்தால் கௌசர் என்ற விளக்கம், கௌசர் என்ற பதத்துக்குரிய விளக்கம் என்ன செய்திருக்கு கிடைக்குது, ஆரத்து இருக்குது. மற்ற இந்த அறிவிப்புல ஒரு ஒருவர் எங்களுடைய சொந்தக்காரர் எங்களுடைய வீட்டுல ஒருவரை தேடி வந்தால் அவர் உள்ளுக்கு வர அனுமதிக்க முடியுமான ஒருவர் எங்களுடைய ரத்த உறவாக இருந்தால் என்ன செய்யலாம், அவரை ஆம்பளை எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அனுமதித்து அவருடைய அமைப்புல அவரை விட்டு தூரப்பட்டிருந்து என்ன செய்யலாம், ஒரு பெண் கவனித்து அனுப்பலாம். இரத்த உறவாக மஹ்ரமாக இருந்தால் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். ஆனா இந்த பெண் வந்து மஹ்ரம் அல்ல, விளங்குதானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா நெருங்கிய உறவு அவன் என்ன செஞ்சாங்க இருந்து கவனிச்சு இது பண்ணான் என்றால் கணவனை தேடி வந்திருக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறதா இருந்தால் ஒன்று எங்களுடைய உறவுக்கு உட்படாத அல்லது தூரத்துறவாக இருந்தா தான் என்ன செய்யலாம், உள்ளுக்கு வர அனுமதிக்க முடியாது, நாங்க சொல்லி அனுப்பலாம். மற்றபடி என்ன செய்யணும், நாங்க ஒரேடியாக இல்ல இந்த சொல்லி போட்டு முடிய வச்சுக்கிறது இல்ல, மிச்ச நெருங்கிய உறவா இருந்தால் கூப்பிட்டு கணவன் இருந்தால் கவனித்து அனுப்புவாரு தானே, அது போல எங்களால் முடியுமான அளவு தூரம் ஒன்றை நாங்க வைத்துக் கொண்டு கவனித்து அனுப்புறது ஒரு முக்கியமான அமைப்பு. எதை போல அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு நடந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு மூணு பேர் வந்து நீண்ட சமம் பட்டினியில எங்க போனாங்க, நபி அவங்க கூடிட்டு ஹபரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போனாங்க. அவங்க இல்ல, ஆனா மனைவி என்ன செஞ்சாங்க கூப்பிட்டு புத்தரிச்சான். ஆனா மனைவி இந்த இடத்துல உறவு அல்ல, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, கூடவே முக்கியமான இரண்டு தோழர்கள் வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்த வீட்டுல ஆறு மாத காலம் என்ன செஞ்சாங்க, மேல்தட்டுல இருந்தாங்க. ஏ மதீனாவுக்கு போயிட்டு மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு நபி அவங்க தந்த மனைவி மாருக்கின்ற அறையெல்லாம் கட்டிக்கொள்ளும் வரைக்கும் குதிரை அந்த ஒட்டாம் எந்த இடத்துல போய் இருந்துச்சு, அபு அய்யூப் ரழியல்லாஹுடைய வீட்டுக்கு முன்னுக்குத்தானே, அங்கே தானே ஆறு மாத காலம் தந்த மனைவி மாரோட எங்க இருந்தாங்க, மேல்தட்டுல இருந்தாங்க. எனவே ஏற்கனவே இருந்தவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ அவங்க போன்றவங்களோ தப்பான உணர்வுகளுக்கெல்லாம் உட்படக்கூடியவங்க அல்ல என்பதையெல்லாம் புரிந்து இருந்தவங்க வகையில் என்ன செஞ்சாங்க, மஹரம் ஒன்றும் இல்லை ஆனால் அனுமதித்து இருந்தாங்க. இந்த வகையில் அப்படியானவர்கள் அப்படின்னா இப்ப இல்ல, அப்படியான ஆட்கள்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் அனுமதிச்சிருவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போலவோ, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போலவோ, ராபியத்துல் அதவியாவும் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போலவோ யாருமே அந்த காலத்தில் இல்ல. அதனால யாரும் அனுமதிச்சிருவானா? என்ன சொல்றீங்கன்னா, நபி அவர்களை அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, உபசரித்தாங்க. என்ன சொன்னாங்க, அபு அய்யூப் தண்ணி இருக்காமடி பெய்திருக்கிறாரா அல்லது பழம் என்ன கொண்டு வர பெய்திருக்கிறார், வந்துடுவார் உள்ளுக்கு வந்துருங்க சொன்னாங்க. இது ஒரு முறை இருக்கு. இன்னும் சில பேர் இருப்பாங்க, இந்த காலத்துல அறியுது முந்தி இருந்துச்சு, இந்த காலத்துல யாரும் டெலிபோன் பண்ணிதான் தூரத்திலேருந்து வருவாங்க. முந்தி இருந்துச்சுன்னா டெலிபோன் வசதி எல்லாம் பெரிதாக இருக்காது, 50 மைல் 100 மைல் தூரத்திலேருந்து வந்துடுவாங்க. வந்த பொருள்தான் வந்திருக்கிறான் செய்தி தெரியும். ஆள் எவரு எங்கிருந்து வாரீங்கன்னா விசாரிக்காம என்ன செஞ்சிருவாங்க, வீட்டுல அவர் இல்ல வெளியே போயிட்டாருவாங்க. அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என்பதெல்லாம் என்ன தெரியாது. அப்ப கொஞ்சம் விசாரிச்சு போனோம், நீங்க யாரு எங்கிருந்து வாரீங்க. அதே நேரத்துல அவர் யாரு எங்கிருந்து எப்படியானவர் விசாரிக்கிறதுக்கு முன்னால் இந்த காலத்துல மாப்பிள்ளைங்கிற தகவலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அது பல வகையான விபரீதங்களுக்கும் காரணமாக பேசிடும். முதல்ல வந்திருக்கிறவர் யார் என்பதை ஓரளவாவது அடையாளப்படுத்தி கொண்டு திட்டப்பட்ட படுத்தி கொண்டுதான் கணவன் எங்கிற செய்திய சொல்லணும். இதெல்லாம் சில ஒழுங்குமுறைகள். சரி, அப்ப இந்த பெண் நடந்து கொண்ட முறை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடந்து கொண்ட முறை எங்களுக்கு சில முக்கியமான தெளிவுகளை தரக்கூடியதா இருக்குது. அப்படியான மஹரமான ஆண்கள் வந்தால் நாங்கள் ஒரு ஒழுங்குமுறைப்படி செய்து கொள்றது, அவங்கள ஒரேடியாக திருப்பி அனுப்புறது இல்லை கவனித்துக் கொள்றது. இதன்படி கௌசர் என்பதற்குரிய விளக்கம், நாம் நிச்சயமாக உமக்கு கௌசரை தந்திருக்கிறோம் என்றால் ஆரை தந்திருக்கிறோம். கௌசர் என்பதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது, அதிக நன்மை. நிச்சயமாக நாம் உமக்கு அதிக நன்மையை தந்திருக்கிறோம். நிச்சயமாக நாம் உமக்கு அதிக நன்மையை தந்திருக்கிறோம். இப்படியும் கௌசருக்கு ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. இதனை சொல்றவர் வேறு யாரும் அல்ல, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா. அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்த பெரும் நன்மை, பொதுவாக அவர்களுடைய விளக்கம் அதுதான். என்றால் கௌசர் என்பதற்கு நேரடி அர்த்தம் என்ன? அதிக நன்மை. கௌசர் என்ற அரபு பதத்துக்கு நேரடி அர்த்தம் அதிக நன்மை. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய விளக்கம் என்னென்றால், அல்லாஹ் நபி அவர்களுக்கு வெறும் ஆற மட்டும் கொடுத்து முடிச்சு கொள்ள இல்லை. அல்லாஹ் வலக்கத் ஆதைனாக சப்அம் மினல் மசானி வல் குர்ஆனல் அஸீம், திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஏழுகளை தந்திருக்கிறேன் என்று சொல்றான். அது எது? சூரத்தில் ஃபாத்திஹா. குர்ஆனை தந்திருக்கிறேன் என்று சொல்றான். அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத் கொடுத்திருக்கிறான், பெரும் ஷஃபாஅத். அல்லாஹ் தஆலா மகாமும் மஹ்மூதன் செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இப்படி ஏகப்பட்ட நன்மைகள் அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கும் போது நாங்க இதுக்கில மட்டும் என்ன செஞ்சு கொள்ள இயலாது, இதை சுருக்கி கொள்ள இயலாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌசருக்கு அது ஆறு, அது என்ன தெரியுமா என்று கேட்டு கௌசருக்கு விளக்கம் சொன்னாங்களே, என்ன ஆறு? அது கௌசரில் ஒரு பகுதி தான். விளங்குதா என்னண்டு? அதில் முக்கியமானது என்று சொல்லிக் கொள்ளலாம். நபி அவர்கள் கௌசரில் முக்கியமான பகுதியை சொல்வதற்காக என்ன சொல்லியிருக்கலாம், அத ஆறு என்று சொல்லியிருக்கலாமே தவிர, நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் கௌசர் என்ற பதம் உள்ளடக்கும். அதற்குள் எதுவும் அடங்கும், அந்த தடாகமும் ஆறும் அடங்கும் என்பது ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய விளக்கம். ஏனென்றால் கௌசர் என்ற பதத்துக்கு நேரடி அர்த்தம் அதிக நன்மை, ஏராளமான நன்மை. நிச்சயமாக நாம் உமக்கு எண்ணற்ற நன்மையை தந்திருக்கிறோம், அதிக நன்மையை தந்திருக்கிறோம், எண்ணிறந்த நன்மையை தந்திருக்கிறோம், ஏராளமான நன்மையை தந்திருக்கிறோம், தாராளமான நன்மையை தந்திருக்கிறோம் என்று பரவலான நேரடியான அதுக்கு அர்த்தத்தை கொடுப்போம் என்றால், அதுக்குள் ஹவுதுல் கௌசரும் அடங்கும். அல் கௌசர் என்றால் அதற்குரிய நேரடி அர்த்தம் அதிக நன்மை. அல் கௌசர் என்பத ஒன்றின் பெயராக வைத்தால் நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்திருக்கிறோம். விளங்குதேனாண்டு, நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்திருக்கிறோம் என்று மொழிபெயர்த்தால், கௌசர் என்பது ஒரு பொருளின் பெயர். கௌசர் என்பது ஒரு ஒரு பொருளின் பெயர், சரியா? இன்னாக்க சலீமன், நிச்சயமாக நாம் உமக்கு சலீமை தந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருத்தரை பார்த்து இன்னாக்க சலீமன், நிச்சயமாக நாம் உமக்கு சலீமை தந்திருக்கிறோம் என்று சொன்னால், சலீம் என்ற ஒரு மனிதரை செஞ்சிருக்கிறோம். சலீம் என்ற பதம் இந்த இடத்துல ஒரு மனிதனை குறிக்கும் பதம், சரிதானே? சலீம் என்ற பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குதா? இருக்குது. ஈடேற்றம் பெற்றவன், சகல ஆபத்துகள் இடர்களை விட்டும் தப்பியவன், ஈடேற்றம் பெற்றவன். நிச்சயமாக நாம் உமக்கு ஈடேற்றம் பெற்றவனை தந்திருக்கிறோம் என்று சொல்லலுமா இல்லாதா? விளங்குதா என்னாண்டு? சலீம் என்ற பெயருள்ள ஒருவனை தந்திருக்கிறோம் என்று மறுத்து சொல்லலாம். இன்ன சலீம் என்று சொல்லி சலீமின் நேரடி அர்த்தத்தை பெயர்க்கிறதா? இந்த ஈரேற்றம் பெற்றவனை நிச்சயமாக நாம் உமக்கு தந்திருக்கிறோம் என்று சொல்லவும் முடியும். அப்படி சொன்னால் குறித்த ஒருவர் அல்ல. இன்ன கௌசர், அல் கௌசர் என்பதை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் என்றால், அந்த இடத்துல கௌசர் என்பது சுவனத்தில் உள்ள ஒரு நதியின் பெயராக நாமும் சொல்லியிருக்கிறோம். அல்லுக்கு அது குறித்த அந்த ஒன்று. அதே நேரத்தில் கௌசருக்கு நேரடியாக அர்த்தம் அதிக நன்மை. நேரடியான அர்த்தம் என்ன? அதிக நன்மை. நிச்சயமாக நாம் உமக்கு அதிக நன்மையை வழங்கியிருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்ல. நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் என்ன அதுல அடங்கி போகும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது, நீங்கள் வரையறுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றுக்குல மட்டும் கௌசர நான் வரையறுக்க விரும்ப இல்லை, அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையும் அதற்குள்ள அடங்கும் என்பது தான் என்னுடைய கருத்து என்று சொன்னாங்க. புரியுதா என்ன அடிப்போம்? அது கௌசர் என்பத ஒன்றின் பெயராக சொல்லவும் முடியும், அல்லது அதனுடைய நேரடி அர்த்தம் ஏராளமான நன்மை என்று சொல்லவும் முடியும். ரெண்டும் தப்பில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து வரக்கூடிய அதிகமான அறிவிப்புகளின் படி எதற்குத்தான் சாதகம் கூட? ஆறுக்குத்தான் சாதகம் கூட. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விளக்கமும் தப்பு அல்ல, அவங்க அது மறுக்க இல்லை. விளங்குதானது? கௌசர் என்றால் என்ன தெரியுமா என்று அவங்க கேட்டு சொன்னதானது, கௌசர் என்பதில் முக்கியமான பகுதி எது? ஆறுதான். அவர் யாருக்கு தெரியுமா? அவர் யாருக்கு தெரியுமா? ஒரு சதான் சாசி இறக்காதவர் சொன்னா அவர் மற்ற இதெல்லாம் விட்டு போட்டு சொல்லுற அர்த்தமா? விளங்குது. அப்ப எங்க புழக்க பார்த்து அவர் யாருக்கு தெரியுமா? விளங்குத? அவர் ஒரு பண்பத்தான் சொல்லுவோம், ஆனால் விளங்கிக் கொள்வது அவர் இது மட்டும் தான் என்று விளங்கிக் கொள்வது கூடாது. எதற்கு சொல்லப்பட்டது? அந்த தருணத்தில் அவருடைய விஷயத்தை பற்றி அதுதான் விளக்குவதற்கு தேவையாக இருந்திருக்கலாம். விளங்குதான்? அந்த வகையில தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விளக்கம் இருந்திருக்கும். நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்திருக்கிறோம். புரிஞ்சிருச்சா? முதலாவது ஆயத்துக்கு விளக்கம், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கௌசருக்கு கொடுத்த விளக்கத்தையும் நாங்கள் படித்துக் கொண்டோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது ஆயத்தில் சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக, எனவே உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுது, வன்ஹர், மேலும் அருப்பீராக. உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுது, மேலும் நீர் அறுப்பீராக. முதலாவது
எனவே, ஆகவே, ஆதலால்,
இப்ப அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய விளக்கத்துக்கும் இது ஒத்து வரும். ஆற்றை மட்டும் கொடுத்ததற்காக நீங்க சொல்லணும் இது பண்ணது இல்லை, என்ன ஏராளமான நன்மையைத்தான் தந்திருக்கிறேன், அதுக்கு நன்றியா என்ன செய்ய நீங்க வெறும் ஆற்றுக்காக மட்டும் சொல்றது என்று. இதெல்லாம் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு எழுத்தா யோசிச்சு இருக்கிறாங்க. விளங்குறேன் என்னண்டு, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மிகவும் நுணுக்கம், வெறுமனை கௌசர் என்பதை ஒரு ஆற்றுக்கு மாத்திரம் சுருக்கிக் கொண்டு நான் சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய ரப்புக்காக சொல்லுங்க அருங்க மட்டும் சொல்லி முடிச்சிருக்க மாட்டான், அப்படி சொல்லியிருக்க மாட்டான். எனவே நபி அவர்கள் கொடுத்த எல்லா நன்மைக்குமாக அல்லாஹ் செய்யும்படி சொல்லியிருக்கலாம், நீங்க சொல்லுங்க, அது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் உன்னுடைய ரப்புக்காக சொல்வீராக, சொல்லுங்க யாருக்கு தான் இருக்கும், நாங்க படிச்சுட்டோம் யாருக்குரியது, ஒன்றுதான் தொழுகை, தொழுகை அல்லாஹ்வுக்குரியதாக இருக்கும். இப்ப அல்லாஹ் இன்னாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்தோம் என்று சொல்லிவிட்டு ஃபஸல்லி லனா என்று சொல்லுங்க,
எங்களுக்காக நீ தொழுவீராக என்று சொல்லிருந்தேன்.
அப்படித்தானே இருக்கு, நாம் உங்களுக்கு தந்தோம் எனவே எங்களுக்கு நீங்க வாங்க போடுங்க, ஓட்டு போடுங்க, அப்படிதானே சொல்லணும், அப்படிதானே மக்களுக்கு அதுதான் சொன்னாங்க. நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை தந்தோம், ஆகவே உம்முடைய ரப்புக்காக நீ தொழுவீராக, நாம் உங்களுக்கு கௌசரை தந்தோம் ஆகவே எமக்காக நீ தொழுவீராக என்று அதான் சொல்ல இல்ல, விளங்குற வித்தியாசம் பேச்சிட அல்லது ஆகவே எனக்கு நீர் என்ன செய்வீராக சொல்லுவாங்க. இந்த நாங்க படித்தோம் அல்லாஹ் பல இடங்களில் பன்மையாக சொல்லியிருக்கிறான், தான் ஒருவன் அந்த இடத்துல பழமையாக சொல்லியிருக்கிறான், எதற்காக வேண்டி மகத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி ஒரு காரணம், இரண்டாவது மனிதர்கள் தூய்மையை தங்களுடைய எண்ணத்தில் கடைபிடிக்கணும் என்பதற்காக வேண்டி. நான் ஒருவன் செய்தாலும் பலராக காட்டிக்கொண்டால் என்னிடத்தில் அந்த அகம்பாவம் என்ன செய்யும், குறைந்து போய்த்திடும் என்பதற்காக வேண்டி. ஏனென்றால் மனிதன் தனிமையாக இருக்கும் போது கொஞ்சம், தனது பலரோடு சேர்ந்திருக்கும் போது அவர் அதிகம். இப்ப இதுல உள்ள சூட்சுமம் என்ன, உங்களுக்கு நாம் கௌசரை தந்திருக்கிறோம், ஆகவே எமக்காக நீங்கள் தொழுங்கள் அல்லது எனக்காக நீங்கள் தொழுங்கள் என்று அவ்வா சொல்லாமல் உம்முடைய ரப்புக்காக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வதனுடைய உள்ளார்ந்த ரகசியம் என்ன. அல்லாஹ் தன்னுடைய ஒரு இபாதத் அடியார்கள் செய்யும் போது எனக்கு எங்களுக்கு என்று சொல்வதை விட உம்முடைய ரப்புக்கு என்று சொன்னால் வாப்பா சொல்ற மாதிரி கேட்டு நடக்கணும், நான் சொல்ற மாதிரி கேட்டு நடக்கணுன்றதை விட வாப்பா தான் சொல்றார் என்ன அர்த்தம், வாப்பா சொல்லும் போது ஒரு பயம் இருக்கணுமே, அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கணும், உம்முடைய ரப்புக்காக சொல்லணும் ஒன்று, இரண்டாவது எனக்கு எமக்கு என்பதை விட உம்முடைய ரப்புக்கு இபாதத், உம்முடைய ரப்புக்கு இருக்கணும், ரப்ப இந்த பதத்துக்கு இபாதத் சேர்க்கப்படுவது விளங்குது. எனவே உம்முடைய ரப்புக்காக நீர் சொல்வீராக, உம்முடைய ரப்புக்காக சொல்வீராக, இபாதத் ரப்புக்கு தான் இருக்கணும் என்பதை சொல்வதாக இருக்கும். புரியுது என்னது, இதற்காக வேண்டித்தான் அல்லாஹாலா எமக்காக எனக்காக நீர் சொல்வீராக என்று சொல்லாமல் உம்முடைய ரப்புக்காக நீர் சொல்வீராக என்று சொல்லிவிட்டார். இதுதான் அவருடைய ரகம். பிறங்கல்ல உம்முடைய ரப்புக்காக நீர் சொல்வீராக, ஒன்ஹர் மேலும் மறுப்பீராக, அறுவையும் யாருக்கு தான் இருக்கும், உம்முடைய ரப்புக்கு என்றால் அறுவையும் ஒரே பாதர் நாங்க படிச்சிருக்கிறோம், இன்ன சலாத்தி ஒனுசுக்கி ஒமஹ்யாய ஒமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நிச்சயமாக என் தொழுகை, என் வணக்கம், என் மரணம், என் வாழ்வு ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வுக்குரியது என்று வஜ்ஜஹத்துல நாங்கள் சொல்வதானது இதுதான். யாருக்குத்தான் வணக்கம் தொழுகை எல்லாம், வாழ்வு மரணம் எல்லாமே அவ்வாவுக்குரியது. மேலும் மறுப்பீராக இந்த ஆயத்தில் நிறைய விளக்கம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வார வாரம் திறந்து படிப்போம். இது எந்த தொழுகையை குறிக்குது, எந்த அருவையை குறிக்குது, எந்த தொழுகை, எந்த அருவை, பொதுவாக எல்லா தொழுகையுமா அல்லது ஈதுல் அப்ஹா அன்றைக்குரிய ஈதுல் அப்ஹாவின் ரெண்டக்காத் சுன்னத்து, அதுக்கு பிறகு உத்ஹியாவையா, எல்லா வகையான விளக்கங்களும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வார வாரம் அது தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை படிப்போம். இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டது சூரத்துல் கௌசர்ல, சூரத்துல் கௌசர் என்ற அத்தியாயம் குர்ஆனில் இறுதி மிகவும் சின்ன அத்தியாயம். கௌசர் என்ற பெயர் அதுக்கு எப்படி வந்தது, இந்த சூரா மக்காவில் இறங்கியதா மதீனாவில் இறங்கியதா என்ற கருத்து வேறுபாடுகளும், அவற்றுக்கான ஒவ்வொருவரும் சொன்ன நியாயங்களும், இதனுடைய முதலாவது ஆயத்தில் இருக்கக்கூடிய அல் கௌசர் என்ற பதத்திற்குரிய விளக்கம், இரண்டாவது ஆயத்தில் ஃபஸல்லி லிரப்பிக்க என்பதற்குரிய விளக்கத்தையும் நாங்கள் ஓரளவு படித்து முடித்திருக்கிறோம். ஏதாவது தெளிவுகள் தேவைன்னா கேட்டுக்கொள்ளுங்க. அர்த்தம் சரியா விளங்கி கொள்ளுங்க. நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை அல்லது அதிக நன்மையை தந்திருக்கிறோம். உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுது, மேலும் அறுப்பீராக. நிச்சயமாக உம்மை வெறுப்பவனே சந்ததியற்றவன் ஆவான். தவக்குல் என்பது மனிதன் தன்னுடைய விடயங்களை அல்லாஹு தஆலாவிடம் பாரம் சாற்றுதல், விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வேலைகளை செய்வதுடன். தவக்குல் என்பது விடயங்களை செய்து கொள்வதற்கான, நிறைவேற்றிக் கொள்வதற்கான வேலைகளை செய்வதுடன் அவற்றை அல்லாஹ்விடம் பாரம் சாற்றுதல். தவாக்குல் என்பது ஒருவர் மற்றவரிடம் தங்கி வாழுதல், ஒருவர் மற்றவரிடம், அதாவது ஒருவர் தன்னுடைய வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ்விடம் பாரம் சாட்டாமல் அடுத்தவரிடம் என்ன செய்யறது, அதை நிறைவேற்றி தரும்படி கேட்டு தங்கியிருக்கிறது. தவாக்குல் என்பதுதான் அடிப்படை. தவாக்குல் என்பது தவக்குலுக்கு நேரெதிரானது, அது கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்வதுடன் அல்லாஹு தஆலாவிடம் பாரம் சாட்டவும் வேண்டும். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீர் உறுதி கொண்டால் அல்லாஹ்விடம் தவக்குல் வைப்பீராக என்பது அதுதான் நம்முடைய அர்த்தம். தவக்குல் ரெண்டு விஷயம் அடங்கும். ஒன்று, விடயங்களை செய்வதற்கான முயற்சி. இரண்டாவது, அல்லாஹு தஆலாவிடம் பாரம் சாற்றுதல். சஹல் துஸ்துரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, தவக்குல் நபியினுடைய நிலை. விடயங்களை செய்வதற்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்வது நபி அவர்களுடைய சுன்னத். அல்லாஹு தஆலாவிடம் பாரம் சாற்றுவது நபி அவர்களுடைய நிலை. விடயங்களை செய்து கொள்வதற்கு தேவையானவற்றை, காரண காரியங்களை இணைத்து செய்து கொள்வது நபி அவர்களுடைய சுன்னத். எவர் நபி அவர்களுடைய நிலையில் இருக்கிறாரோ அவர் நபி அவர்களுடைய சுன்னத்தை விட்டுட வேண்டாம் என்று சொன்னார். நபி அவர்களுடைய நிலை தவக்குல் என்றிருந்தால் நபி அவருடைய சுன்னத்தும் ஒன்று இருக்குது, என்ன அது, காரண காரியங்களை எடுத்துக்கொள்வது. நபி அவர்களுடைய நிலை தவக்குல் நிலையில் எவரும் இருப்பார் என்றால் அவர் நபி அவர்களுடைய சுன்னத்தை விட்டுட வேண்டாம், அதற்குரிய காரண காரியங்களை எடுத்துக் கொள்வதையும் செய்து கொள்ளவும் என்று சஹல் துஸ்துரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். உமர் ரதியல்லாஹு சொன்னாரே, உங்கள் எவரும் உழைப்பதை விட்டு இருந்திட வேண்டாம் என்றால் வானம் தங்கத்தையோ விலையோ மழையாக பெய்விக்க மாட்டாது. அது தண்ணி தான் வரும், நீங்க அந்த தண்ணியை கொண்டு பயன்படுத்தணும், விவசாயத்துக்கு பயன்படுத்தணும், வேலைக்கு பயன்படுத்தணும், அதான் செய்யணும், விதை போடணும், எல்லாம் செஞ்சு செய்யுங்க. நீங்க முயற்சி செஞ்சு செஞ்சுக்கோங்க. அந்த முயற்சியின் போது அல்லாஹ் தஆலா அவடத்துல பாரம் என்ற அவன் தான் அதை வெற்றிகரமாக ஆக்கி தர வேண்டும் என்ற பாரத்தை அவடத்துல சாட்டி போங்க. அதுக்கு ரெண்டும் சேர்ந்தது தான் தவக்குல். அதான் சொன்னாங்க தவக்குல் நபி அவர்களுடைய நிலை. காரண காரியங்களை எடுத்துக்கொள்வது நபி அவர்களுடைய சுன்னத். எவர் நபி அவர்களுடைய நிலையில் இருந்தாரோ அவர் நபி அவர்களுடைய சுன்னத்தை விட்டுட வேண்டாம். அது என்ன சுன்னத்? நான் நபி அவர்களை போல இருக்கிறேன் இருந்தா அவர் என்ன செய்யணும்? அஹ்து பில் அஸ்பாப், காரண காரியங்களையும் அவர் எடுத்துக்கணும். நோய் வந்தா மருந்து செய்யணும், பசிச்சா சாப்பிடணும், இப்படி எல்லாம் செஞ்சுக்கணும். கட்டி வைத்து விட்டு தவக்குள் வைக்கிறான். என்ன செஞ்சது? இல்ல, அது நடந்தால் யார்கிட்ட தங்குவார்? அல்லாஹ்விடத்தில் பாரம் சாத்திருக்கிறேன் சொல்லி போட்டு காரண காரியங்களை செய்யாம இருந்தா என்ன நடக்கும்? உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, வானத்திலிருந்து தங்கமோ வெள்ளியோ பெய்ய வராது, தவாக்குல் தானது. என்ன நடக்கும் அப்ப அந்த நேரத்தில்? அவர் இன்னொருத்தர் தான் தங்குவார். இவருக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது சும்மா. அல்லாஹ்வுடைய வானத்திலிருந்து இந்த மண்ணு செல்வா இருக்குவானே இவனுக்கு, மூசா நபியுடைய காம்புக்கு கொஞ்ச நாள் இருக்கிறது மாதிரி. தவாக்குல் என்றால் அடுத்தவர் தான் தங்கி போறது. அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி போட்டு இவர் சும்மா இருந்தால் என்ன நடக்கும்? இன்னொருத்தர் தங்க வேண்டுதான் வரும். எனவே தவாக்குல் என்பது அது நடக்கும். அது என்ன செய்யும் போது இந்த சூராக்கள்லாம் பேசி ஆயத்துகள்லாம் பேசி நல்லா பல தடவை மீட்டி மீட்டி பார்க்கணும். தொழுகையில் ஓதும் போதெல்லாம் நினைச்சு நினைச்சு என்ன செய்யணும்? ஓதணும். இந்த சூராக்களை அடிக்கடி ஓதணும். எல்லாம் ரொம்ப எங்களுடைய கவனத்துக்கு வரணும் என்பதற்காக வந்து நாங்கள் இதெல்லாம் படிக்கிறோம். சும்மா படித்து இது பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல, நாங்கள் படிக்கிறது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில அதை நினைச்சு தொழுகைகள்ல முக்கியமாக நாங்கள் ஓதும் போது மனதில் கொண்டு வருவதற்காக வேண்டி, கவனத்தை ஒருமைப்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் ஓதக்கூடியது. குர்ஆன் தான் அடிப்படையான அறிவு. குர்ஆனுடைய இந்த அறிவு அதுக்கு பிறகுதான் ஏனைய எல்லாம் அறிவு. எனவே அடிப்படையான அறிவு, அந்த அறிவுல நாங்க கவனம் செலுத்தும் போது தான் அல்லாஹ்வுத்தான செய்வான் எங்களுக்கு அதுல பயனை தருவான். அறிவு அதுக்கு எங்களை முழுமையா அர்ப்பணித்தால்தான் அது எங்களுக்கு கொஞ்சத்தை தரும். இந்த அறிவு வந்து எப்பவும் ஒரு உலோபி. அறிவு இருக்குது, அது உலோபி. உண்மை முழுமையாக அதற்கு கொடுத்தால்தான் அது என்ன செய்யும்? அதிலிருந்து கொஞ்சத்தை உங்களுக்கு தரும். நாங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சமும் என்ன செய்யாது எங்களுக்கு கிடைக்காது. ஆக நேரத்தை நாங்கள் கிளம்பி கொடுத்தா மூடி வச்ச புஸ்தகத்தை கொண்டு இங்கே வரும்போது தான் திறக்கிறது இல்லாமல் கொஞ்சம் இடையில திறந்து இருந்து பார்த்து ஒரு ஒரு அரை மணி நேரத்தை செலவழிச்சு நாங்கள் கொஞ்சம் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு நாங்கள் இந்த அதுக்கு இதுக்கு கொடுக்குற நேரம், கடைசி கிடைக்கிறதுக்கு கொடுக்குற நேரம், தேவையில்லாத சுற்றுக்கு இது கொடுக்குற நேரம், தேவையில்லாத இந்த விஷயங்களுக்கு வெற்றி வேலைகளுக்கு ஒதுக்கிற நேரங்களை எல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் விட அதை இதை பார்க்கறதுக்கு ஒதுக்கிற நேரம், அதையெல்லாம் விட இன்றைக்கு என்ன நடக்குது, புதுபடசைன்னு என்ன சொல்றான், அது என்ன நடக்குது, கூர் குறிப்பா அதையே தேடி தேடி தெரியுமே செய்யுது, பார்த்துட்டு இருக்கிறது கேட்டிருக்கிறது, டக்குனா அதை போடி இதை போடி என்ன செய்ய ஓரளவு எல்லா இடத்துலையும் நியூஸ் இருக்குது. நீங்க 24 மணித்தியாலம் இருந்தாலும் என்ன செய்யலாம், நியூஸ் பார்க்கலாம் கேட்கலாம், நியூஸ் முடியாது சரிதானே. இதுல எல்லாம் மிச்சம் கவனம் செலுத்தி கொண்டு இருக்காம எங்களுக்கு கவனம் எதிர தான் இருக்கணும், குர்ஆன்ல தான் இருக்கணும். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிறாங்கன்னு நாங்க என்ன செய்யணும், அதுல தான் இருக்கணும். அதுல தான் எங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் இருக்குது, எங்களுடைய சகல நோய்களுக்கும் மருந்து இருக்குது, எங்களுடைய சகல சிக்கல்களுக்கும் அவிழ்க்கிறதுக்கு வழி அங்கதான் என்ன இருக்குது. நாங்க அதெல்லாம் விட்டு போட்டு அது இதெல்லாம் படிச்சுக்கொண்டு அதை பத்தி இதை பத்தி நம்ம மிச்சம் அளவுலாகி கொண்டு எங்களோட தவணத்தையெல்லாம் இது பண்ணி கொண்டு இதெல்லாம் சில வேளை பலர் என்ன அடைச்சென்றால் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நினைப்பதையெல்லாம் விட்டு இரவு பூரா முடிச்சிருந்து அது இருந்து கலச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதாவது அவன் படுக்கிறான் 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு படுத்து சுபுகம் தவறி எழும்புறான், தஹஜ்ஜுது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவங்களால சமூகத்துக்கு எந்த பயனும் என்ன செய்யாது, கிடைக்காது. 12 மணி வரைக்கும் சமூகத்தை பத்தி அக்கறையில மீட்டிங் போட்டு தஹஜ்ஜுது இல்லாத இந்த கூட்டத்தினால அதுதான் யார தரப்போறான். 12 மணி வரைக்கும் முஸ்லீம் சமூகத்தை பத்தி யோசிக்கிறாங்கதான். ஆனா இவங்களுக்கு சுபுகு கூட சரியா என்ன கிடையாது. சுபுக விட முக்கியம் சுபுகு மாதிரி அது போல ஒரு முக்கியமான அமல் தான் என்ன தஹஜ்ஜுத். அதுவும் இல்லைன்னு சொன்னா இவனால எதுவும் கிடையாது. ஹபரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதருடைய கனவுல ஹபரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு தோண்டினாங்க. தோண்டி ஒரு கனவு ஒரு கவிதை படித்தாங்க. லவுல் அல்லதீன லஹும் விருது யகூமூனான்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை. இரவில தொழக்கூடியவர்கள், பகலில நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இல்லைன்னு சொன்னால், சஹர் வேளையில சுபுக்கு முந்தைய வேளையில பூமிக்கு கீழால் இருந்து உங்களுடைய நிலத்தை நிர்மூலமாக்கி விடப்படும். ஏனென்றால் நீங்கள் வழிபடாத ஒரு கெட்ட கூட்டம் ஹபரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய மனிதருடைய கனவுல இந்த கவிதையை படித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரவிலே வணங்குபவர்களும் பகலிலே நோன்பு வைப்பவர்களும் இல்லை என்றிருந்தால் சஹர் வேளையில நிலத்துக்கு கீழிருந்து உங்கள் என்ன செய்யப்படும், உங்கள் நிலத்தோடு நிர்மூலமாக்கப்படும். அப்ப இந்த பூமியுடைய பாதுகாப்பு யாரை கொண்டுதான் தங்கி இருக்குது? இரவில தொழுபவர்களை கொண்டும் பகலில நோன்பு வைப்பவர்களை கொண்டும். இது பகல்லையும் இபாதத்து கிடையாது, இரவுலையும் வணக்கம் கிடையாது. இதெல்லாம் கூடி இருந்துக்கிட்டு மஸ்ஜிதுகள்லையும் மதரசாக்கள்லையும் பாடசாலைகள்லையும் அலுவலகங்கள்லையும் சமூகத்தை பத்தி பேசி 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 அந்த கணக்கில் பேசுறாங்க, எழுதுறாங்க. ஆனா தஹஜ்ஜுத் இவங்களோட வாழ்க்கையில என்ன கிடையாது. இவங்களால அதான் அறிவப்பூர்வமா சொன்னது, யாருக்காவது பூமியில பாதுகாப்பு நிலைத்திருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு மத்தியில யாரோ கொஞ்சம் பேர் இரவியல தொழுகிறான், பகலில் நோன்பு வைக்கிறான். அந்த புண்ணியவான்களுக்கு என்ன, நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. அதனால தான் அவங்க சொன்னாங்க, இரவில் தொழுபவர்களும் இரவில் வணங்குபவர்களும் பகலில் நோன்பு வைப்பவர்களும் இல்லை என்றால் சஹர் வேளையில உங்களுடைய பூமி என்ன செய்யப்படும், நிலத்துக்கு அடியில இருந்து அல்லாஹ் தான் செஞ்சிருப்பான், நிர்மூலமாக்கி இருப்பான். ஆகவே இவற்றில தான் அவங்களுடைய பாதுகாப்பு எல்லாம் தங்கியிருக்கிறது. இதுல கவனம் செலுத்துங்க. அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனுடைய வசனங்களை நாங்க படிக்கிறது என்னுடைய வாழ்க்கையில வருவதற்காக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதுபு இலைக்.